சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 19 அத்தியாயம். கனவில் ஒருவன். சேரன் தலைநகரான வஞ்சி அன்று கடல்வேந்தனை வரவேற்க விழா கோலம் பூண்டிருந்தது. நகரெங்கும் பெருவிளக்குகளும் பந்தங்களும் எரிந்து கொண்டிருந்தன. கடல்வேந்தனின் அதிசாகச செயல்கள் நகரெங்கும் பரவியிருந்தாலும் வீரத்திற்கு மதிப்பு கொடுப்பது தமிழர்களின் நற்பண்பாதலாலும் பல இடங்களில் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. அவன் வரும் அரசாங்க வண்டி எந்த புறம் வருமென்று தெரியாததால் முசிறியிலிருந்து வஞ்சி மாநகரை அணுகும் 3 பாதைகளிலும் மக்கள் திரளாக நின்றிருந்தாலும் அவன் வந்த வண்டி சக்கரங்கள் உருளும் பாக்கியத்தை பிரதான அரண்மனை வீதியே பெற்றிருந்ததால் அங்கு மக்கள் கூட்டம் சிறிது அதிகமாக இருந்ததன்றி வண்டி வரும் விஷயம் நகருக்குள் முன்னதாகவே பரவிவிட்டதால் மற்ற பெரு வீதிகளில் இருந்த கூட்டமும் பிரதான அரண்மனை வீதியை நோக்கி நகர்ந்தது. இதை முன்னதாக எதிர்பார்த்த வில்லவன் கோதை அரசு வீதியில் பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்ததன் விளைவாக கூட்டம் வண்டியை நெருக்கியடித்து சூழ முடியாதிருந்தது. அந்த பெரும் கூட்டத்தை நோக்கி புன்மறுவல் கொண்ட வில்லவன் கோதை மிகுந்த உற்சாகத்தோடு மூடு வண்டியின் பின்புறம் இருந்த காவித்துறையை நீக்கி உள்ளே நோக்கியதும் பெரும் சினத்துக்கு உள்ளானார். தூதரே, என்ன விளையாடுகின்றீரா? இவன்தான் கடல்வேந்தனா என்று சீறி அதுவரை இருந்த புன்னகையை கோப நகையாக மாற்றிக்கொண்டார். அவர் சொற்களையும் முக மாறுதலையும் கண்ட சஞ்சயனும் வண்டியின் உட்புறத்தை நோக்கி பேரதிர்ச்சியுற்று நின்றார். உள்ளே இருந்தது கடல்வேந்தன் இல்லை என்பதை அறிந்தவுடன் சஞ்சயனுக்கு பிராணனே போய்விடும் போல் இருந்தது. வில்லவன் கோதையை நோக்கி, இந்த வண்டியில் கடல்வேந்தனை தனியேற்றியிருந்தேன் என்று கெஞ்சினார். வில்லவன் கோதை வண்டிக்குள் மீண்டும் ஒருமுறை தமது கண்களை ஓட்டி, ஓ, இவன்தான் கடல்வேந்தன் என்று சொல்கின்றீரா என்று இகழ்ச்சியும் கடுமையும் இணைந்த குரலில் வினவினார். நம்பி, பயப்படாதே, இறங்கி வா என்று பரிதாபம் நிறைந்த குரலில் வண்டிக்குள் இருந்தவனை அழைத்தார். வண்டியில் இருந்தவன் இறங்க மறுத்து வண்டியின் மூலையில் ஒடுங்கிக் கொண்டு, ஐயோ, என்னை ஒன்றும் செய்யாதீர்கள், நான் ஓடிவிடுகிறேன் என்று நடுங்கிய குரலில், நம்பி, உனக்கு எந்த தீங்கும் நேரிடாது, இறங்கி வா என்று கையை நீட்டினார் வில்லவன் கோதை.
ஐயோ, உங்களுக்கு தெரியாது, தூதர் என்னை கொன்று விடுவார்
என்று நடுங்கிய குரலில் சொன்னான் வண்டிக்குள் இருந்தவன். சஞ்சயனுக்கு கோபம் தலைக்கேறினாலும் அவன் ஏதும் செய்யவோ பேசவோ இயலாமல் தவித்தான். அவனை சற்றே மிரண்டு விழிகளால் நோக்கிய போலிவேந்தன் வில்லவன் கோதை நீட்டிய கையை பிடித்துக் கொண்டு மெதுவாக இறங்கினான். அவனை கண்ட மக்கள் ஆரவாரித்தனர். வண்டியிலிருந்து இறங்கியவன் வாலிப வயதுடையவன், மிக அழகாயிருந்தான். ஆனால் பயம் கொள்ளித்தனம் அவன் முகபாவத்தில் தெளிவாய் தெரிந்தது. சாயல் சேர பேரரசரான செங்குட்டுவனை அப்படியே உரித்து வைத்தது போல் இருந்தது. அத்தனை பயத்திலும் அவன் சுற்றுமுற்றும் விழிகளை உலாவவிட்டு எட்ட நின்ற கும்பலை பார்த்து பிரமித்தான். அவன் வஞ்சி மண்ணில் கால்களை ஊன்றி நின்றதும் சேரமான் படைத்தலைவரான வில்லவன் கோதை அவனை நோக்கி மெதுவாக தலை வணங்கினார். அவர் வணக்கத்திற்கு காரணம் புரியாத வஞ்சி நகர்வாசிகள் இவன் யாராயிருக்கும் என்று பேசிக் கொண்டதை காதில் வாங்கிய வில்லவன் கோதை,
வஞ்சி பெருமக்களே, நீங்கள் இல்லம் செல்லலாம். இந்த வாலிபன் நமது மகா கவி பரணரின் புதல்வன். இவனும் கவி பாடுவான். எனது குருநாதரின் புதல்வன் என்பதற்காக தலை வணங்கினேன், நீங்களும் வணங்குங்கள் என்று அவர்களுக்கு இறைந்தே பதில் சொன்னார். அவன் கட்டளைக்கு செவி சாய்த்து மக்களும் காவல் வீரரும் கூட தலை வணங்கினர். இனி நீங்கள் இல்லம் செல்லலாம் என்று அடுத்த கட்டளையை பிறப்பித்தான் வில்லவன் கோதை.
மக்கள் மெதுவாக நகர்ந்தனர். போகும்போது சிலர் சஞ்சயனை பார்த்து நகைத்தனர். சஞ்சயன் தலை குனிந்து நின்றான் மக்களை பார்க்காமலே. வண்டிக்குள் இருந்த கடல்வேந்தன் எப்படி மாயமாய் மறைந்தான் என்று கேள்வி அவன் மனத்தில் திரும்ப திரும்ப எழுந்து கொண்டிருந்தது. அந்த குழப்பத்தில் திளைத்திருந்த காரணத்தால் கடைசியாக வில்லவன் கோதை அவனை அழைத்தது கூட காதில் விழவில்லை சஞ்சயனுக்கு.
தூதரே
என்று 2 முறை சற்று குரலை அழுத்திக் கொண்டு அழைத்த பிறகு விழித்துக் கொண்ட சஞ்சயன் கண்களை அவரை நோக்கி உயர்த்தி,
படைத்தலைவரே என்றான்.
நீர் இன்று விளைவித்தது அத்தனை அவக்கேடு தெரியுமா என்று வினவினார் வில்லவன் கோதை.
நான் வேண்டுமென்று எதுவும் செய்யவில்லை என்று இழுத்தான் சஞ்சயன்.
வேண்டுமென்றோ தெரியாமலோ வீரனான கடல்வேந்தனுக்கு பதில் கவிபாடும் இந்த பிள்ளையை அழைத்து வந்தீர். இந்த நிகழ்ச்சி இன்னும் சில நாட்களுக்குள் சோழ பாண்டிய நாடுகளில் பரவும். சேர நாட்டை கண்டு தமிழகம் சிரிக்கும் என்று குரலில் சிறிது உஷ்ணத்தை காட்டினார். சஞ்சயன் முகத்தில் அச்சம் தெரிந்தது.
வருந்துகிறேன் படைத்தலைவரே என்று கூறினான் சேரதூதன் வருத்தம் துள்ளிய குரலில்.
உமது வருத்தம் இன்றைய அவப்பெயரை அழிக்காது என்று சுட்டி காட்டினார் படைத்தலைவர். சஞ்சயன் ஏதோ சமாதானம் சொல்ல முயன்று,
கடல்வேந்தனை பிடிப்பது அத்தனை சுலபமல்ல என்று தொடங்கினான்.
அவன் பேச்சை இடைமறித்த வில்லவன் கோதை,
அது தெரிகிறது உமது சாதனையிலிருந்து என்று இகழ்ச்சியோடு கூறிவிட்டு, வா தம்பி என்று புலவர் மகனை அழைத்துக் கொண்டு தனது மாளிகைக்குள் நுழைந்து விட்டார்.
அவன்
சென்றதை பார்த்து கொண்டே நின்ற சஞ்சயன் தனது கோபத்தை காவல் வீரர் மீதும் வண்டி ஓட்டியவன் மீதும் திருப்பி,
ஏன் நிற்கின்றீர்? எங்காவது செல்லுங்கள், எனது கண்களில் படாமல் வண்டியை எங்காவது மறைவில் கொண்டு போய் அவிழ்த்து விடு என்று கூவினான்.
வீரர்களின் புறவிகள் பறந்தன படை வீட்டை நோக்கி. வண்டியின் புறவிகளும் விரைந்தன. வண்டிக்காரன் சாட்டையடியால் சஞ்சயனும் தனது புறவியை படை வீட்டை நோக்கி செலுத்தினார். புறவி கொட்டடியில் அதை கட்டிய பிறகு தீர்க்க ஆலோசனையோடு வீரர்கள் தங்கும் படை வீட்டுக்குள் நுழைந்தார். வழக்கமாக தங்கும் அறைக்குள் சென்று கதவை மூடிப்படுத்தான். யாரும் தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று படை வீட்டு நிர்வாகிக்கும் உத்தரவிட்டான். இரவு முற்றவில்லையாதலால் அப்பொழுதும் வஞ்சியின் வீதிகளில் மக்கள் நடமாட்டம் இருந்ததாலும் மனம் ஒரு நிலையில் இல்லாததாலும் உறக்கம் அவனை அணுக மறுத்தது. அன்றைய விபரீத நிகழ்ச்சிகள், ஏமாற்றம், படைத்தலைவர் பரிகாசம் எல்லாமே அவன் இதயத்தை சம்மட்டி கொண்டு அடித்துக் கொண்டிருந்தன. வெப்பம் சற்று அதிகமாயிருந்ததோ அல்லது மனத்தில் அல்லல் தான் வெப்பத்தை ஏற்படுத்தியதோ சொல்ல முடியாது. சஞ்சயன் திணறியும் பஞ்சனையில் புரண்டும் படுத்தான். பிறகு எழுந்து சிறிது நேரம் அங்குமிங்கும் நடமாடினான். கடைசியில் அறையின் சாளர கதவுகளை திறந்து வெளியே நோக்கினான். படை வீடு வஞ்சியை சூழ்ந்து சென்ற ஆற்றங்கரையில் சற்று மேடான இடத்தில் நிறுவப்பட்டிருந்ததால் ஊரின் பெரு மாளிகைகள் நன்றாகவே தெரிந்தன தூதன் கண்களுக்கு. அந்த மாநகரை தூதன் நேசித்தான். அவன் பிறந்த இடமே அதுதான். அதன் கவர்ச்சி உலகத்தில் எந்த நாட்டின் தலைநகருக்கோ புறநகரங்களுக்கோ இருக்க முடியாது என்ற திட்டமான எண்ணத்தோடு இருந்தான். ஆனால் அன்று அந்த நகரம் அவனை பார்த்து நகைப்பது போல் இருந்தது. தூர இருந்த மாளிகை தீபங்கள் அவனை நோக்கி கண்களை சிமிட்டின. அந்த மாநகருமே தன்னை நோக்கி எள்ளி நகையாடுவதாக சஞ்சயன் நினைத்தான். அந்த சமயத்தில் அவன் கோபம் எல்லாம் அமைச்சர் அழிம்பில்வேல் மீது திரும்பியது. அவர் பைத்தியக்கார யோசனையால் தான் இத்தனை மானக்கேடு தனக்கு ஏற்பட்டது என்று மன எரிச்சல் கொண்டார். தவிர பரணர் பிள்ளை எப்படி வண்டியில் வந்தான் என்பது சஞ்சயனுக்கு புரியாததால் ஏதில் புலவன் விஷமம் ஏதாவது இருக்குமோ என்று எண்ணினான். ஏதும் புரியாததால் மீண்டும் பஞ்சனையில் படுத்தான். படுத்தும் சிந்தனை அவனை விட்டு நீங்கவில்லை. மறுநாள் மன்னரை சந்திக்க நேருமோ, அவருக்கு என்ன பதில் சொல்லுவது என்று சிந்தித்தார். அதனால் ஏற்பட்ட கிளியை அகற்ற கண்களை மூடினான். நாளை பகிரங்கமாக மன்னர் தமது அவையில் தன்னை விசாரிப்பார் என்றும், அதற்கு பிறகு தனது யோக்கியதை அம்பலத்திற்கு வந்துவிடும் என்றும் என்ன என்ன மார்பு திக் 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 என்று அடித்துக் கொண்டது. அதனால் உடலும் குலுங்கியது. நேரம் ஓட ஓட சற்று துணிவும் ஏற்பட்டது சேர தூதனுக்கு. எதிலும் வெற்றி தோல்வி சகஜம், இதற்காக நான் அஞ்சுவானேன் என்று தன்னை தைரியப்படுத்திக் கொள்ளவும் செய்தான். மெல்ல மெல்ல உறக்கமும் அவனை ஓரளவு ஆட்கொண்டது. வஞ்சி நகர் முழுவதையுமே ஓரளவு அமைதி மூடிக்கொண்டது. சஞ்சயன் மிதமின்றிய அதிர்ச்சியாலும் அதிர்ச்சி விளைவித்த களைப்பாலும் நன்றாக அயர்த்து உறங்கினான். இடையிடையே உடல் தூக்கி வாரி போட்டு கண்களை திறந்த சமயத்தில் சாளரத்தை நோக்கினான். சாளரத்துக்கு வெளியே நீல வானத்தில் விண்மீன்கள் மின்னின அவனை பரிகசிப்பது போல. சாளரத்தை பார்த்தால்தானே இந்த தொந்தரவு என்று மறுபுறம் திரும்பி படுத்தான் சஞ்சயன் அறை கதவை நோக்கி. மூன்றாம் ஜாமம் அடியெடுத்து வைத்ததும் உண்மையாகவே உறக்கம் அவனை ஆட்கொண்டது. கண்கள் தாமாகவே மூடின. கால்களை நன்றாக நீட்டி நித்திரை வையப்பட்டான். நீண்ட புறவி பயணத்தின் விளைவாக அவன் கால்கள் மிகவும் வலித்தன. அவற்றை யாராவது பிடித்தால் என்ன என்று கனவில் வினவிக்கொண்டான். அந்த கனவுக்கு விடை கிடைத்தது. அவன் காலை மிக மெதுவாக யாரோ தொட்டார்கள். உறக்கத்தில் உறக்கம் அளித்த கனவில் மெதுவாக நகைத்தான் சஞ்சயன்.
எனக்கு யார் காலை பிடிப்பார்கள், மென்னியைத்தான் பிடிப்பார்கள் என்று அவன் உதடுகள் முணுமுணுத்தன.
மறுபடியும் ஒரு முறை அவன் கால் சற்று பலமாகவே அழுத்தப்பட்டது. சற்று விழித்துக் கொண்டு சஞ்சயன் குருவாளை எடுக்க கையை கொண்டு போனான் இடை கச்சைக்கு. கச்சையில் குருவாள் இல்லை. சற்றின்றி எழுந்திருக்க முயன்றான். மார்பை வலுவான கரம் ஒன்று அழுத்தியது. கண்களை நன்றாக விழித்தான் தூதன். அவன் காலடியில் கடல் வேந்தன் உட்கார்ந்திருந்தான். அதையும் கனவென்று நினைத்தான் சஞ்சயன்.
ஏ, கனவிலும் இவன் தான வர வேண்டும் என்று எரிச்சலோடு சொன்னான்.
அதை கேட்ட அந்த கனவு உருவம் நகைத்தது.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.